يعطي حياتي قرآن.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 10வது ஹலக்கா தொடரின் 24வது பாகம். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இமாம் நவவியின் 40 ஹதீஸ்கள் விளக்க உரையில இந்த புதன்கிழமையும் ஒரு புதிய பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது இந்த தொடரில் வரக்கூடிய 24வது ஹதீஸின் விளக்க உரைய. இந்த 24வது ஹதீஸை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான விஷயத்தில் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கணும். இது ஒரு ஹதீஸுல் குத்ஸி, அதாவது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொன்ன விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய பாஷையில் எங்களுக்கு சொல்கிறாங்க. அது என்னன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஹதீஸில் ஒரு முக்கியத்துவத்தை நான் இந்த ஹதீஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நான் சொல்லிக்கிறேன். அடையாளப்படுத்தப்படல் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே தனித்துவமான அடையாளம் தேடி தான் நாங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் ஒரு தனித்துவமான முறையில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அவா நிறைய பேருக்குள்ளே உண்டு சிஸ்டர்ஸ். இப்போ சிலவங்க வந்து உறவு முறைகளை வச்சு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திப்பாங்க. அதாவது நான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய தாய், இன்னாருடைய ஒய்ஃப்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள அடையாளப்படுத்துவாங்க. இன்னும் சிலவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு, அதாவது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க எதில் தரம் கூட்டப்பட்டவங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு வைத்தியர், நான் ஒரு லாயர், இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு அவங்கள அடையாளப்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களால் எது எது நாங்கள் எது எதுக்கு நோனோ அந்தந்த விஷயங்களுக்கு நாங்கள் எங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்போம். இந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்த அடையாளம் எது தெரியுமா? நான் அல்லாஹ்வினுடைய அடிமை அப்படின்னு சொல்கிறத மனதால் உணர்ந்து வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்து நான் ஒரு முஸ்லீம், நான் அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு சொல்லி அதை சந்தோஷமாக கொண்டாடுற அந்த அடையாளம் தான் மிகச்சிறந்த அடையாளம். இந்த அடையாளம் நிறைய பேருக்கு மறந்து போகுது. அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு நிறைய பேருக்கு அது அறிவுபூர்வமாக தெரிந்தாலும் மன ரீதியில் நிறைய பேருக்கு மறந்து போகிறதுனால நாங்கள் நிறைய பாவங்கள் செய்கிறோம், வழி தவறி போகிறோம், அல்லாஹ்வை மறக்கிறோம். எங்களை நாங்களே மறந்துட்டா அல்லாஹ்வை நாங்கள் எங்கே நினச்சி பார்க்குறது? ஸோ இந்த மாதிரி மறதி ஏற்படுற ஒரு வீக்கான கிரியேஷனாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைச்சிருக்கிறான். பட் இட்ஸ் ஓகே. ஆனால் நாங்கள் எப்போவுமே நாங்கள் யார், இந்த உலகத்தில் எங்களுடைய நிலை என்ன, என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றத நாங்கள் எங்களுக்கு நினைவூட்டிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நினைவூட்டலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸில், இந்த ஹதீஸுல் குத்ஸில் எங்களுக்காக அவனாகவே தர்றான். எனவே இந்த நினைவூட்டல் சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நினைவூட்டல். கடைசி வரைக்கும் தயவு செய்து கேளுங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப நீளமான ஹதீஸ், அதனால் நான் மொத்தமாக ஃபஸ்ட்டுக்கு இதை வாசிச்சுட்டு அதற்கு பிறகு அதை விளங்கப்படுத்தாமல் ஒவ்வொரு பகுதியாக நான் எடுத்து தொடர்ச்சியாக விளங்கப்படுத்திட்டு போகிறேன். அதை நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஹதீஸ் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அடையாளம் பற்றியெல்லாம் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறான், சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறான், அது என்ன அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், என் அடிமைகளே, என் அடியார்களே, அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன், அதை உங்களிடையேயும் தடை செய்யப்பட்டதாக ஆக்கிவிட்டேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரக்கூடிய முதலாவது விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைக்கிறதுக்கு அவன் சூஸ் பண்ணின வேர்ட் யா இபாதி, என்னுடைய அடிமைகளே, என்னுடைய அடியார்களே. இந்த ஒரு வசனமே போதும் இந்த ஹதீஸில் நாங்கள் அவனுடைய அடிமைகள் அப்படின்றத நாங்கள் விளங்கி எடுக்கிறதுக்கு. குர்ஆனை பொறுத்தளவில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, யா ஐயுஹன் நாஸ்ன்னு சொல்லுவான், மனிதர்களேன்னு விழிப்பான், யா ஐயுஹல் லதீன ஆமனுன்னு சொல்லுவான், நம்பிக்கை கொண்டவர்களை விழிப்பான். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தளவில் யா இபாதி, என்னுடைய அடிமைகளே, அடியார்களேன்னு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விளிக்கிறான். எனவே நாங்கள் விளங்கி எடுக்க வேண்டிய விஷயம், நாங்கள் அல்லாஹ்வினுடைய அடிமைகள். அடிமைகள்னா யார்? இப்போ எல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் இப்போ 2021 வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த இயரில் நாங்கள் அடிமைத்தனத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்களுடைய ஹிஸ்ட்ரியை நாங்கள் எடுத்து பார்த்தா, மனித நாகரிகத்தை எடுத்து பார்த்தா, பழைய காலத்தில் நிறைய நாகரிகங்களில், நிறைய சிவிலைசேஷன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய மனிதர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வாங்கப்படுற, விற்கப்படுற பொருட்கள் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஈவன் சஹாபாக்களோட கதைகளில் கூட நாங்கள் அதை பார்க்கலாம். சில மனிதர்கள் வந்து எவ்வளோத்துக்குன்னு சொன்னால் அவர்களுடைய எஜமானர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவங்களால வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியும். அது சாப்பாடாக இருக்கலாம், உடுப்பாக இருக்கலாம், ஃப்ரீ டைமாக இருக்கலாம். அது அவர்களுடைய எஜமானர்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஐடியா இந்த ஹதீஸை பார்க்கறதுக்கு முன்னால் எங்களுக்கு இருக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தளவில் மனிதர்கள் என்ற ரீதியில் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு அடிமை. எங்களுக்கு அல்லாஹ் சுய விருப்புகளை தந்திருக்கிறான், எங்களுக்குரிய டைமை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான், எங்களுக்கு யோசிக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதெல்லாத்தையும் தந்து அல்லாஹ் சொன்ன வழிகாட்டலுக்கு கீழே நாங்கள் சுயமாக அவனுடைய அடிமையாக மாறி வாழ்கிறதுல தான் எங்களுடைய உயர்வு உண்டு. நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தாழ்வாக பணிவாக அல்லாஹ்வை வந்து அடிமைத்தனத்தை காட்டி யா அல்லாஹ் நீ தான் எல்லாம், நான் எதுவுமே இல்லைன்றதை நாங்கள் வாழ்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஜன்னால தரப்போகிறான். அதுதானே இந்த மொத்த வாழ்க்கையோட ஒரு குறிக்கோளுமே. ஸோ அல்லாஹ் ஃபஸ்ட்டில் சொல்கிற விஷயம் என்னது, நான் அநீதி இழப்பதை எனக்கு நானே தடை செஞ்சு இருக்கிறேன். எனவே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணாதீங்க, துல்ம் பண்ணாதீங்க. இந்த துல்ம் அநியாயம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பல பேர் பல மாதிரி பார்ப்பாங்க, அதை வகைப்படுத்தி எல்லாம் பார்க்குறாங்க. அதில் நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்வது ஒரு வகை, அதாவது நாங்கள் பாவம் செய்கிறோம், பாவத்திலையும் மிகப்பெரிய ஷிர்க் செய்யலாம். அல்லது நாங்கள் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்கிறோம், மற்றவங்களை பேக்பைட் பண்ணுறோம், அவங்களுடைய சொத்துக்களை சூறையாடுறோம், அது ஒரு வகை அநியாயம். அது மட்டும் இல்லை, படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதம் தவிர்ந்த ஏனைய இனங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம். இந்த மாதிரி துல்ம் என்று சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பரப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸில் துல்மை நான் எனக்கு ஹராமாக்கிவிட்டேன், எனக்கு நான் தடை செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த துல்ம் என்ன அப்படின்றத பற்றின அறிஞர்கள் மத்தியில் கருத்துக்கள் பலவாறு காணப்படுகின்றன. அதுலேயும் இப்னு தைமியா அவங்க சொன்ன ஒரு விஷயம், சுப்ஹானல்லாஹ், அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செஞ்ச ஒருவருக்கு நன்மையை கொடுக்காமல் விடுறது, அல்லது பாவம் செஞ்ச ஒரு ஆளுக்கு விசாரிக்காமையே ஒரு சொர்க்கத்தை கொடுத்துடுறது, மற்றவங்க செஞ்ச பாவத்துக்கு உங்களை தண்டிக்கிறது, இந்த மாதிரியான அநியாயமான செயல்கள் இருந்தும் அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவன் அப்படியான அநியாயங்களை அக்கிரமங்களை துல்மை செய்ய மாட்டான். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகுதியில் எங்களுக்கு சொல்கிறான். எனவே நாங்கள் அதை விளங்கி எடுக்கணும். அல்லாஹ் ரொம்ப நியாயமானவன், அவனை தவிர வேறு யாருக்கிட்டையும் எங்களுக்கு நியாயம் கேட்க போக முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேண்டாலும் இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட முஸ்லிமா என்ற ரீதியில் எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஒரு சமூகமாக பார்க்குறோம் நாங்கள் எவ்வளோத்துக்கு முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, ஒரு சமூகமாக எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் யா அல்லாஹ் நீ நீதியாளன், உனக்கிட்டேருந்து நீ நீதியை இந்த பூமிக்கு கீழே அனுப்புன்னு கேட்குற அளவு நாங்கள் முதல்ல அல்லாஹ்வை நோக்கி போறவங்களாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் அடிமைகள், நாங்கள் அடிமைகள், எங்களுடைய எஜமான் கையில் தான் அவ்வளோம் இருக்கு அப்படின்றத இந்த பகுதியில் அல்லாஹ் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறான். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், என் அடியார்களே, என் அடிமைகளே, உங்களில் யாரை நான் நேர்வழியில் செலுத்துகிறேனோ அவங்கள தவிர மற்ற அனைவரும் வழி தவறியவர்கள். எனவே நேர்வழியில் செலுத்துமாறு என்னிடமே நீங்கள் கேளுங்கள், உங்களை நான் நேர்வழியில் செலுத்துவேன். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் நாங்கள் எவ்வளோ வீக்கானவங்கன்றத அல்லாஹ் காட்டுறான். நேர்வழி என்று சொல்கிறது அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய செல்வங்களில் ரொம்ப பெரிய ஒரு செல்வம். அல்லாஹ்வை விளங்கி, இஸ்லாத்தை விளங்கி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி, நல்லதை செஞ்சு தீயதை செய்யாமல் வாழ்ந்துட்டு போகிற அந்த வாழ்க்கை இருக்கே, அதை தவிர ஒரு பொக்கிஷம் வந்து எங்களை யாருக்கும் எப்போவுமே கிடைக்க முடியாது. அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், யாருக்கு நான் அதை செலக்ட் பண்ணுறேனோ மற்ற அவ்வளோ பேரும் வழி தவறியவங்களாக தான் இருக்கிறாங்க, மற்ற அவ்வளோ பேரும் அந்த பொக்கிஷத்தை இழந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. எனவே எனக்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு நேர்வழியை தாரேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுலேயும் எங்களுடைய அடிமைத்தனத்தை நாங்கள் விளங்கி எடுக்கணும். நாங்கள் எவ்வளோதான் பெருசாக படிச்சிருந்தாலும், எத்தனை டிகிரிஸ் முடிச்சிருந்தாலும், அல்லது எங்களுக்கு எவ்வளோதான் அறிவுபூர்வமான விஷயங்கள் தெரிந்திருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இதயங்களின் கதவுகளை திறக்கும் வரைக்கும் எங்களுக்கு நேர்வழி காட்டப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எவ்வளோ கதைகள் பார்க்குறோம், ரொம்ப நல்லா படித்தவங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கூட அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ தைரியமாக வாயை திறந்து சொல்லிட்டு போகிற அளவுக்கு சில சில கதைகளை வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ சுப்ஹானல்லாஹ், இவ்விடத்தில் நாங்கள் விளங்கி எடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இதைத்தான் நல்லா சொல்கிறான், நான் நீங்கள் எல்லாருமே வழிகேட்டில் இருக்கிறீங்க, நான் செலக்ட் பண்ணவங்களை தவிர. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு நீ நேர் வழி காட்டுன்னு கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அடிக்கடி இந்த துஆவை செய்தாங்க? யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை உனது தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ், ஒரு நபி என்னதுக்கு இந்த துஆவை செய்யணும்? ஒரு நபி என்னத்துக்கு ஒவ்வொரு நாளும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற தொழுகையில் கேட்கணும்? நபிக்கே அந்த ஒரு நிலைமைன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோத்துக்கு இதை பற்றி யோசித்து பார்க்கணும். எனவே சிஸ்டர்ஸ், நாங்கள் எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு குர்ஆனை பற்றின அறிவு இருக்குது, எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றின அறிவு இருக்குன்றதை நாங்கள் ஏதோ ஒரு எங்களுக்கு டிசர்வ் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்ட மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நிலையை விளங்கி, நாங்கள் ஒரு அடிமைன்றதை விளங்கி எடுத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடிமைத்தனத்தை நாங்கள் காட்டி எப்பவுமே அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டு, யா அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டுன்னு அவன்கிட்ட கெஞ்சணும். கெஞ்சுறது மட்டும் இல்லை, எங்களுக்கு கிடைக்கிற நேர் வழியில் நாங்கள் போகணும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். மூன்றாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறான். என் அடிமைகளே, உங்களில் யாருக்கு நான் உணவளித்துள்ளேனோ அவர்களைத் தவிர மற்ற அனைவரும் பசித்திருப்பவர்கள். எனவே என்னிடம் உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போக தேவையில்ல. கொரோனா, COVID-19, இந்த கொரோனா பிரச்சனை வந்ததில் நிறைய பேர் தொழில் இழந்திருக்கிறோம், நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். சில பேர் எனக்கு தெரியும் சுப்ஹானல்லாஹ் வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் ஒரு 500 grams அரிசி வாங்கி எடுக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் இன்னும் சில பேருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் சாப்பாடு வந்து கொண்டே இருக்கின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சில மனிதர்களுக்கு சாப்பாடே இல்லாமல் இருப்பாங்க, இன்னும் சில மனிதர்களுக்கு வந்து அப்படியே ஓவர்வெல்மிங்காக நிறைய சாப்பிட்றதுக்கும் நிறைய புசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறான். இது யாருடைய சாய்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சில பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அதை தேர்ந்தெடுத்தாங்களா, அல்லது இன்னும் சில பேர் சாப்பாடு நிறைய வழிய சாப்பிட்றதுக்கு காரணம் அவங்க அதை தேர்ந்தெடுத்தாங்களா? இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. உங்களுக்கு உணவு அளிக்கப்படுறதும் உணவு அளிக்கப்படாமல் இருக்கிறதும் ஈக்குவலி, அதாவது சமமாக அல்லாஹ் எங்களை டெஸ்ட் பண்ணுறான். இதை நாங்கள் விளங்கி எடுக்கணும். அதைத்தான் அல்லாஹ் இந்த பகுதியில் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் பசிச்சிருக்கிறவங்க, ஆனால் ஒரு சிலரை தவிர நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். எனவே உங்களுக்கு பசிக்குதா, சாப்பாடு வேணுமா, எனக்கிட்ட கேளுங்க, நான் தாரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். எங்கள்கிட்ட என்னதான் காசு பணம் இருந்தாலும், என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும், ஒரு விதையை நீங்கள் நிலத்தில் நாட்டினா அந்த விதைக்குரிய நரிஷ்மெண்ட் ஃபுல்லாக, அது சன்லைட்டாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், அதுக்கு தேவையான மினரல்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும், மழையாக இருக்கலாம், எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழே இறக்கினாலே தவிர அந்த விதை ஒரு நாளும் துளிர் விடாது. அந்த துளிர் விடுற விதை கூட ஒழுங்காக, என்ன சொல்கிற, ஒரு வெஜிடேஷனாகி அதில் வரக்கூடிய கல்டிவேஷனை நாங்கள் ஒழுங்காக பண்ணி எடுக்கும் வரைக்கும் எங்களால் அதை சாப்பிட முடியாது. ஸோ அல்லாஹ் நாடாட்டி இந்த எதுவுமே நடக்காது. அல்லாஹ் நினச்சா ஒரு செகண்டில் இந்த மொத்த பூமியையும் விளைநிலம் இல்லாமல் ஒரு காய்ந்த நிலமாக ஆக்கி போடலாம். அப்போ அந்த காசு பணத்தை வச்சுட்டு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடலாம். நாவது பில்லா, இதை நாங்கள் விளங்கி எடுக்கணும். நாங்கள் எப்பவுமே அடிமைகள், இதை நாங்கள் விளங்கி எடுக்கணும். அடுத்ததாக அதே மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எனது அடிமைகளே, உங்களில் யாருக்கு நான் ஆடை அணிவித்துள்ளேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நிர்வாணமானவர்கள். எனவே என்னிடம் ஆடை கேளுங்கள், நானே உங்களுக்கு ஆடை அளிக்கின்றேன். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கெல்லாம் நான் வந்து ஆடை ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்கிறேனோ அவங்களை தவிர மற்ற அனைவரும் நிர்வாணமானவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதே தான் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். எங்கள்கிட்ட எவ்வளோத்துக்கும் காசு பணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் இருக்குதே, அது காற்றாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம், அல்லது சுய புத்தியாக இருக்கலாம், இது எல்லாமே, ஒரு ஹெல்த்தாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ் நாடாமல் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இது உங்கள்கிட்ட இப்போ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு உடை அணிஞ்சு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பத்திரமாக ஒரு கூரைக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இது நீங்களாக தேர்ந்தெடுத்ததில்லை, மாறாக அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. இதை நான் எனக்கு முதலாவதும் உங்களுக்கு அதற்கு பிறகும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல கூட அடிமைகள் அப்படின்ற நாங்கள் உணர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப யா ஐபாதி, யா ஐபாதின்னு இந்த ஹதீஸ்ல சொல்லிட்டு வர்றான். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னுடைய அடிமைகளே, நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கின்றீர்கள், நான் அனைத்து பாவங்களையும் மறைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னிடமே பாவ மன்னிப்பு கோருங்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு பகுதி வந்து எனக்கு பர்சனலி அப்படியே புல்லரிக்க வைக்குது. எவ்வளோ பாவம் செய்கிறோம் நாங்கள் எல்லாரும், பாவம் செய்கிற எங்களுக்கு டைம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நிறைய பேர் காலையில் செய்கிறாங்க, நிறைய பேர் பகலில் செய்கிறாங்க, நிறைய பேர் ஈவினிங்கில் செய்கிறாங்க, இன்னும் பல பேர் இரவில் செய்கிறாங்க. இரவு பகல்னு பார்க்காம இந்த மனித குலம் நிறைய பாவங்களை செய்து, அல்லாஹ் எப்பேற்பட்ட அர் ரஹ்மான் என்று சொன்னால், எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கிறான். அல்லாஹ்க்கு எவ்வளோ நேரம் போகும் எங்களுடைய பாவத்தை அப்படியே எல்லாருக்கும் வெளியில் காட்டுறதுக்கு? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறைச்சி வச்சுருக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருக்கிறான். பல இடங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஈவன் இஸ்திஃபார் தௌபாவை பற்றின ஒரு பெரிய விளக்கம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் கூட நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் இரவினுடைய கடைசி பகுதியில் வந்து, யாரெல்லாம் எனக்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, வாங்க நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். ஸோ சுப்ஹானல்லாஹ், நாங்கள் விளங்கி எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லாருமே நாங்கள் பாவம் செய்கிறவங்க தான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்போ உங்களுக்கு மனப்பாடமாக கூட இருக்கும். குல்லு பனி ஆதம் ஹத்தா வஹைருல் ஹத்தாயின் அத்தவாபூன். ஸோ எல்லா மனிதர்களும், ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடிய பாவிகள். வஹைருல் ஹத்தாயின், அந்த பாவம் செய்கிறவங்களில் யார் ரொம்ப சிறந்தவங்கன்னு சொன்னால், தௌபா செய்து மீள்பவங்க. ஸோ அல்லாஹ் இதைத்தான் இந்த ஹதீஸ்லேயும் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் பாவம் செஞ்சிட்ருக்கிறீங்க, நான் அதெல்லாத்தையும் மறைச்சிட்ருக்கிறேன், எனக்கிட்ட நீங்கள் பாவம் மன்னிப்பு கோருங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஸோ நாங்கள் அடிமைகளாக யோசித்து பாருங்கள், நாங்கள் வந்து எதுவுமே இல்லை சிஸ்டர்ஸ். ஒரு அடிமையை, பழங்காலத்து அடிமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். மேபி ஒரு துண்டு துணியை கொஞ்சம் உடம்பு மறைச்சிட்டு, ரொம்ப காஞ்சி போன தோலோட, சாப்பிட்றதுக்கு கூட இல்லாமல், அப்படியே ஒரு வீக்கான நிலையில் இருக்கக்கூடிய அடிமை தான் எனக்கு வந்து இமேஜினேஷனில் வருது. உங்களுக்கு வர்ற இமேஜினேஷனை யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கு உணவளிக்கிறதும் அல்லாதான், உடையளிக்கிறதும் அல்லாதான், நேர்வழி தாரது அல்லாதான், அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அல்லாதான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், இப்படி அடிமையாக இருந்துட்டு நாங்கள் இவ்வளோ பாவத்தை செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் எவ்வளோ ரஹ்மாவை கொண்டிருக்கிறான்னு பாருங்கள். எனக்கிட்ட சொறைன்னு சொல்லிடுங்க, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டா நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ஏன் நாங்கள் அல்லாவை நோக்கி விரைந்து போகிறோம் இல்லை? சகோதரிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேரும் தயவு செய்து அல்லாஹ்வை நோக்கி விரைந்து ஓடுங்க. அல்லாஹ்வை நோக்கி ஓடி, யா அல்லாஹ் எனக்கு நீ மன்னிப்புத்தா, உன்னை தவிர வேறு யாருக்கும் என்னை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கிட்ட மன்னிப்புக்காக மன்றாடுங்க. அவன் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மெஜஸ்டிக் விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என்னுடைய அடியார்களே, உங்களால் எனக்கு எந்தவித தீங்கும் அளிக்க முடியாது, மேலும் உங்களால் எனக்கு எந்தவித பயனும் அளிக்க முடியாது. இந்த ஒரு வசனமே போதும் நாங்கள் யாருன்றதை எங்களுக்கு நினைவு காட்டுறதுக்கு. நாங்கள் எவ்வளோத்துக்கு வீக்கானவங்கன்னு சொன்னால், நாங்கள் என்ன தான் நல்லது செஞ்சு குமிச்சாலும் அது அல்லாஹ்வுக்கு எந்தவித பயனும் அளிக்க போகிறதும் இல்லை, அல்லது நாங்கள் எவ்வளோ அநியாயத்தை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தீங்கையும் தரப்போகிறதும் இல்லை. நாங்கள் செய்கிறது எங்களுக்கு தான். ஆனால் அல்லாஹ் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப தூயவனாக, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப உயர்ந்தவனாக இருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திரில் கூட சொல்கின்றான், மனிதர்களே அல்லாஹ்வுடைய தேவை உங்களுக்கு தான் உண்டு, உங்களுடைய தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்கள் அதை விளங்கி எடுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயம் சொல்கிறான், என் அடியார்களே, உங்களுக்கு முன் சென்றவர்கள், பின்னால் வருபவர்கள், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் உங்களில் மிகவும் இரையச்சமுடைய ஒரு மனிதரை போன்று மாறிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் அதிகமாக்கி விடுவதில்லை. என் அடியார்களே, உங்களில் முன் சென்றவர்கள், பின்னால் வருபவர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் மிக தீய மனிதர் ஒருவரை போன்று மாறிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் குறைத்து விட போவதில்லை. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஒட்டு மொத்த மனித சமுதாயமும் ஜின்களும் சேர்ந்து எங்களில் யாரோ ஒருத்தருக்கு ஆக அதிகமான தக்வாதாரியாக இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே மாறிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையுமே கூட்ட போகிறதில்ல. அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களில் ஆக ரொம்ப கீழ்த்தரமான ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ரொம்ப கீழ்த்தரமானவர்களாக மாறிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு அது எந்த விதமான களங்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. என்ன சொன்னால், அவன் மிக உயர்ந்தவன். நாங்கள் தொழுகிறது, நாங்கள் ஓதுறது, நாங்கள் நல்லது பண்ணுறது, இதெல்லாம் எங்களுக்கு தான். நாங்கள் பாவம் செய்கிறது, நாங்கள் தீயதை தேடி போகிறது, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொடுறது, இதுவும் எங்களுக்கு தான். நாங்கள் பண்ணுற நன்மையாலேயோ நாங்கள் பண்ணுற தீமையாலேயோ அல்லாஹ்வுடைய ஆட்சியில் எந்த வித கலங்கமும் வரப்போகிறதில்லை. ஏன்னா அவன் தூயவன், ஒலம் யகுல்ல ஹூ குஃபுவன் அஹத். அவனை மாதிரி எதுவும் எவரும் எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அவன் ரொம்ப உயர்ந்தவன். அவனை இன்னொரு விஷயத்துக்கு உவமையாக காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்தவனுக்கு எங்களுடைய நன்மையும் தீமையும் எந்த விதத்திலையுமே பாதிப்பை ஏற்படுத்த போறதில்லை. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? என்னுடைய அடிமைகளே, உங்களில் முன் சென்றவர்கள், பின்னால் வருபவர்கள், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் திறந்த வெளியொன்றில் நின்று என்னிடத்தில் தத்தமது தேவைகளை கூறினாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் கேட்பதை நான் கொடுப்பேன். அது என்னிடத்தில் இருப்பவற்றில் எதையும் குறைத்து விடுவதில்லை. கடலில் நுழைத்தெடுக்கப்பட்ட ஊசி தண்ணீரை குறைப்பதை போன்றே தவிர அது எந்த விதத்திலும் என்னுடைய ஆட்சியில் எதையுமே குறைக்காது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் அடிக்கடி மனதில் ஏற்றுக்கொள்ளணும். இந்த அடிமையாக நாங்கள் வாழ்ற நேரம் எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, ஏன் எனக்கு இது நடக்குதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கை சேதப்பட்டு நிறைய இடத்துல நாங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி வர்ற நேரம் அல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்தை நாங்கள் நினைவில் எடுத்துக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய அடிமைகளே, இந்த உலகத்தில் உள்ள மொத்த சமுதாயமும், முன்னுக்கு வர்றவங்க, இதுக்கு முன்னால் வந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லை ஜின்கள் அவ்வளோ படைப்பும் சேர்ந்து, யா அல்லாஹ் எனக்கு இது 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 எல்லாம் வேணும்னு கேட்டாலும், கேட்குற அத்தனை விஷயத்தையும் நான் கொடுப்பேன், அது ஒரு துளியை கூட என்னுடைய ஆட்சியிலிருந்து குறைச்சி விடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதிலிருந்து நாங்கள் விளங்கி எடுக்க வேண்டியது என்னென்ன சிஸ்டர்ஸ்? அல்லாஹ்வுடைய கையில் ஆட்சி உண்டு. அல்லாஹ்க்கு கீழே தான் எல்லாமே உண்டு. ஒரு சின்ன இலையொண்டு மரத்திலிருந்து விழுந்தாலும் அது அல்லாஹ்ட பெர்மிஷன் இல்லாமல் விழுகிறதில்லை. ஒரு சின்ன அணு ஒன்று, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு இந்த பிரபஞ்சத்தில் அசைஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாமல் அது அசைறதில்லை. எனவே எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். ஏன்னா அவனுடைய கையில் ஆட்சி உண்டு. எனக்கு எது தேவையோ, செருப்பின் பட்டி அறிந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவே அல்லாஹ்வுடைய கையில் தான் அவ்வளோ விஷயமும் உண்டு. நாங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளோ 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 எல்லாம் வேணும்னு கேட்டாலும் அல்லாஹ் அதை தருவான். எனவே அந்த ஒரு தவக்குள் வந்து எங்களுக்கு அல்லாஹ் மீது இருக்கணும். யா அல்லாஹ், நான் அடிமை, நீதான் எஜமான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு எது எல்லாம் எப்படியெல்லாம் தேவையோ அப்படி அப்படியெல்லாம் நாங்கள் அதை அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கி எடுக்கணும். எனவே அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மனதில் வச்சுக்கொள்ளணும். கடைசியாக அல்லாஹ் சொல்கிற விஷயம் என்னது? எனது அடிமைகளே, நீங்கள் செய்து வரும் நல்லறங்களை நான் உங்களுக்காக எண்ணி கணக்கிடுகின்றேன். பிறகு அதன் நட்பலனை நான் முழுமையாக வழங்குவேன். நல்லதை கண்டவர் அல்லாஹ்வை புகழட்டும், நல்லதல்லாத அதை கண்டவர் தம்மை தாமே நொந்து கொள்ளட்டும். இவ்வளோதான் ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பான். அவன் அதுக்குரிய கூலியை மொத்தமாக தருவான். அதில் நாங்கள் நல்லதை கண்டோம்னா அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும், கெட்டதை கண்டோம்னா நாங்கள் தானே அந்த விஷயங்களை பண்ணோம், எனவே எங்களை நாங்களே நொந்துக்கணும். ஸோ சுப்ஹானல்லாஹ், இதைத்தான் நல்லா சொல்கிறான். எனவே இந்த ஹதீஸ்லேருந்து பல விஷயமான படிப்பினைகளை எங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். சுருக்கம் என்னன்னு சொன்னால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எந்த பவரும், எந்த விதமான ஒரு சக்தியும், எந்த விதமான ஒரு ஆளுமையும் அல்லாஹ்வை தவிர வேறு எங்கேருந்தும் வரப்போகிறதில்லை, அல்லாஹ் கிட்டேருந்து தான் வரப்போகிறது அப்படின்றதுனுடைய ஒரு சுருக்கமாக கூட இந்த ஹதீஸை வந்து நாங்கள் பார்க்கலாம். எனவே சகோதரிகளே, எங்களுடைய அடையாளம், அதாவது நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய அடிமை, எங்களுக்கு அல்லாஹ் தராமல் போனால் வேறு எதுவுமே எங்களுக்கு எங்காலையும் யாருமே எதையுமே எடுத்து தர முடியாதுன்ற ஒரு அடிமைத்தனத்தை நாங்கள் உணரணும். இந்த ஹதீஸில் சுருக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்த மாதிரி, அல்லாஹ் தான் எஜமான், அவன் தான் எங்களுக்கு நேர் வழி தாரான். அல்லாஹ் தான் எஜமான், அவன் தான் எங்களுக்கு நீதியை தாரான். அது மட்டும் இல்லை, அவன் தான் எங்களுக்கு சாப்பாடு தர்றான், பசிக்கு உணவு தருகின்றான், உடை தருகின்றான், பாவ மன்னிப்பு தருகின்றான். சுப்ஹானல்லாஹ், அவன் தான் எங்களுக்கு எல்லாத்தையுமே தருகின்றான். அவனுடைய ஆட்சியில் எங்களுடைய நன்மை தீமை எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நாங்கள் சம்பாதிச்சது எங்களுக்கு தான். நாங்கள் ஒன்று சொர்க்கத்துக்கு போகலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய தீமையான விஷயங்களால் நரகத்தில் போய் சேரலாம். நாவது பில்லா, அது எங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ்கிட்ட நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எனவே சகோதரிகளே, இந்த ஒரு முக்கியமான ஹதீஸை மனதுக்குள்ளே எடுங்க. எங்களுடைய ரோல் என்ன, நாங்கள் ஒரு அடிமையாக எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். இந்த அடிமைத்துவத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற சொல்கிற ஒரு ஒரு மெசேஜோட இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் அடுத்த புதன்கிழமை உங்களை அடுத்த ஹதீஸ் விளக்கத்துடன் சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களிடமிருந்து நாங்கள் சலாம் சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.